அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுக்கிற எங்கள் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தாவே, சர்வ வல்லமை உள்ளவரே, அனைத்தையும் படைத்தவரே, அனைத்தையும் காப்பவரே, உமை துதிக்கிறோம், உமை வாழ்த்துகிறோம், உமை வணங்குகிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, நீர் நல்லவர், நீர் வல்லவர், இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், மாறாதவர். உம்முடைய அன்புக்காக, இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் அற்புதமாய் ஆச்சரியமாய் பாதுகாத்து புதிய ஒரு வாரத்திற்குள்ளே நாங்கள் கடந்து வர உதவி செய்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வாரத்திலும் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க போகிற நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, புதிய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுத்து வரும் பாதுகாவலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீரே எங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் எதிர்பார்த்த பல நன்மைகளை கடந்த நாட்களிலே கர்த்தர் எங்களுக்கு தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தகப்பனே, இந்த நாட்களிலேயும் உம்முடைய ஊழியங்களுக்காக, கல்வி பணிகளுக்காக தங்கள் குடும்பங்களையே துறந்து பற்பல மடங்களிலே தங்கி வாழும் சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம் ஐயா. இந்த உலகத்தின் பல சந்தோஷங்களையும் ஆசீர்வாதங்களையும் உமக்காக துறந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரே மனபாரத்தோடு பணி செய்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும். அவர்கள் பணியின் விளைவாக அநேகர் நன்மையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் நீர் ஆங்காங்கே கொடுக்கிற மழைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இன்னமும் தேவையான ஒவ்வொரு இடத்திலும் நல்ல மழையை தாரும். நிலத்தடி நீர் பல அடி உயரங்கள் மேலே எழும்பி வரத்தக்கதாக கர்த்தர் பூமியை குளிரப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்நாட்களிலே வீடு வாசல் அற்றவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்டவர்களுக்கு ஏற்ற கூரையையும் ஏற்ற வீடுகளையும் கர்த்தர் அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களிலே ஜெப ஊழியம் செய்கிற சகோதர சகோதரிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வெளியே எங்கும் அவர்கள் அலைந்து தெரியாவிட்டாலும் ஒருவராய், இரண்டு பேராய், மூன்று பேராய் கூடி 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 உம்முடைய சன்னிதானத்திலே அவர்கள் கொண்டு வரும் ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அந்த விண்ணப்பங்களை கேட்டு அவர்கள் வாஞ்சிக்கிற காரியங்களை வாய்க்கப்பட வேண்டும் என்று கேட்கிறோம். குறிப்பாக மற்றவர்களுக்காக பாரத்தோடு செபிக்கிற சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். டிரான்ஸ்வல் ரேடியோவின் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற தனி நபர்களையும் ஜெப குழுக்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலேயும் கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு தேவையான கிருபைகளை தந்து ஆசீர்வாதங்களை தந்து ஏற்ற நேரத்திலே அருமையான குழந்தைகளை பெற்றெடுத்து உமக்கு நன்றி செலுத்த கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்னமும் தங்கள் மனைவியினிடத்திலே அன்பாக பேச அறியாத புருஷர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பு என்றால் என்ன என்பதை உம்மிடத்திலே முதலாவதவர்கள் கற்றுக்கொண்டு தங்கள் மனைவியினிடத்திலே அதை பிரதிபலிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். மன வருத்தத்தோடு பேசாமல் இருக்கிற குடும்பங்கள் ஏதாவது இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருப்பார்கள் என்றால் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து மனம் பொருந்தி மகிழ்ச்சியோடு இந்த வாரம் தங்கள் வேலைகளுக்கு செல்ல கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்நாட்களிலேயும் சிறுவர் மத்தியிலே செய்கிற ஊழியங்களிலே முன் நின்று உம்முடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக பெரியவர்களுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. சிறுவர் ஊழியம் இந்த உலகத்திலே எத்தனை முக்கியம் என்பதை உணர்ந்து அவர்கள் செலவு செய்யும் ஒவ்வொரு நிமிடங்களுக்கு ஏற்றாற் போலவும் நித்தியத்திலே நிலைத்திருக்கும் அநேக கனிகளை கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் திருமண நாட்களையும் தங்கள் பிறந்த நாட்களையும் நினைவு கூர்ந்து உமை துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற உள்ளங்களோடு நாங்களும் இணைந்து உமை துதிக்கிறோம், உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். நாட்களும் காலங்களும் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நீரே உம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கூட்டிக் கொடுத்திருக்கிறீர்கள். உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய பிள்ளைகள் துவங்கியிருக்கிற இந்த புதிய ஆண்டு உமக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆண்டாயிருக்க கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஜபங்களெல்லாம் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். எனக்காக இன்றைக்கு ஜபிக்கவில்லையே என்ற ஏக்கத்தோடு யாராவது மற்றொரு தேவைக்காக உங்களுடைய சன்னிதானத்தை நோக்கி பார்ப்பார்கள் என்றால், கர்த்தர் இறங்கி அவர்கள் தேவையை சந்தித்து அவர்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். ஏய் சுரட்சகரின் வல்லமிழ நாமத்தினாலே தாழ்மையோடு ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 2:18 முதல் சிந்திக்கப் போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்தது போல இயேசு கிறிஸ்து கப்பர்நகுமில் இருக்கிறார். கடல் ஓரத்திலே போய் ஜனங்களுக்கு போதகம் பண்ணி திரும்பி வரும்பொழுது ஆயத்துறையிலே இருந்த லேவியை தனக்கு சீடனாயிருக்கும்படி அழைத்தார். அழைப்பிற்கு கீழ்ப்படிந்த லேவி தனது வீட்டிலே ஒரு விருந்து வைத்தார். ஆயக்காரரும் பாவிகளும் வந்தார்கள். அதை குறித்து பரிசேயர்கள் இயேசுவை குறை கூறினார்கள். ஆனாலும் இயேசு, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று சொன்னார். தொடர்ந்து இந்த பரிசேயர்களுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு கேள்வியை இயேசுவனிடத்தில் கேட்கிறார்கள். மார்க் 2:18, யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசம் பண்ணி வந்தார்கள். அவர்கள் அவரிடத்தில் வந்து, யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசிக்கிறார்களே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறதென்ன என்று கேட்டார்கள். அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த வேத பாரகரும் பரிசேயரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே வாழ்ந்தார்கள். நியாயப்பிரமாணத்திலே உபவாசத்தை குறித்து எதுவும் சொல்லப்படவில்லை. தேவனாய கர்த்தர் தமது ஜனங்களுக்கு 7 பண்டிகைகளை, கொண்டாட்டங்களை, விருந்துகளை தான் கொடுத்திருக்கிறாரே ஒழிய உபவாசங்களை கொடுக்கவில்லை. பாருங்கள், மார்க் 2:19-20, அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களா? மணவாளன் தங்களுடனே இருக்கும் வரைக்கும் உபவாசிக்க மாட்டார்களே. மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள். இங்கே அவர்களுக்கு அவர் என்ன சொல்கிறார்? உபவாசிப்பதை விட அவரோடு தொடர்புடையவர்களாய், அவரோடு ஐக்கியமுள்ளவர்களாய் இருக்க வேண்டியது முக்கியம் என்பதை சொல்கிறார். இன்றும் அதுதான் முக்கியம் பிரியமானவர்களே. நாம் சமய பக்தி உள்ளவர்களாய் நாம் உபவாசிப்பதை எல்லாரும் பார்க்கத்தக்கதாக இருப்பதை விட அவருடைய அன்பையும் ஐக்கியத்தையும் அனுபவிக்கிறவர்களாய் இருப்பதே முக்கியமானது. சரி, மார்க் 2:21-22, ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோட இணைத்த புதிய துண்டு பழையதை அதிகமாய் கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். ஒருவனும் புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம் துருத்திகளும் கெட்டுப்போம், புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும் என்றார். அருமையானவர்களே, அவரை நேசிப்பதை குறித்தும் அவரோடு ஐக்கியம் கொள்வதை குறித்தும் 2 உதாரணங்களை சொல்கிறார். அவர் சொல்வது என்ன? நியாயப்பிரமாணத்திற்கு மெருகேற்றுவதற்காக அவர் வரவில்லை, அல்லது மோசேயின் பிரமாணங்களோடு வேறு எதையும் கூட்டிக் கொடுக்க வரவில்லை, புதிய காரியத்தை செய்ய வந்தேன் என்பதை சொல்கிறார். பழைய உடையை சரி செய்ய வரவில்லை, புதிய ஒரு வஸ்திரத்தை கொடுக்கவே அவர் வந்தார். நியாயப்பிரமாணத்திற்கு கீழே மனிதர்கள் வேலை செய்தார்கள், கிரியை செய்தார்கள். அவருடைய கிரியையானது பொட்டரித்து போன வஸ்திரம் போல இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தது எதற்காக என்றால், அவரை விசுவாசிக்கும் ஒரு பாவிக்கு புதிய ஒரு நீதியின் வஸ்திரத்தை கொடுக்கவே வந்தார். இது அவனை சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்க உதவுகிறது. இந்த மகிமையான காரியத்தை தான் இந்த இடத்திலே சொல்கிறார். இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்தை குறித்து எடுத்துச் சொல்லவோ, அதை மேலும் விரிவானதாக்கவோ வரவில்லை. அவர் புதிய ஒரு காரியத்தை கொடுக்கும்படியாய் வந்தார். இந்த புதிய காரியத்தின் உண்மை என்னவென்றால், அவர் உலகத்தின் பாவத்திற்காக சிலுவையிலே மரிப்பார். புதிய ரசத்தை புதிய துருத்தியிலே வார்த்து வைக்க வேண்டும். புதிய வஸ்திரமானது புதிய மனிதனுக்கு செல்லுகிறது. விசுவாசத்தின் மூலமாய் தேவனுடைய குமாரனாகிய ஒரு மனிதனுக்குத்தான் இந்த புதிய நீதியின் வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. இது மிக அற்புதமான ஒன்று. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? 2 இறுதியிலே ஒரு ஓய்வு நாளிலே வயல்வெளியிலே இயேசு கிறிஸ்து இருப்பதை பார்க்கிறோம். 3 ஆரம்பத்திலே ஓய்வு நாளிலே ஜப ஆலயத்திலே அவர் இருப்பதை பார்க்கிறோம். இந்த 2 சம்பவங்களுமே மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலேயும் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலேயும் நாம் பார்க்கலாம். இது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் ஓய்வு நாளை குறித்த கேள்வியினாலேதான் இந்த வேதபாரகர் பரிசேயரோட உள்ள உறவானது முறிந்தது. இந்த நேரம் முதல் அவரை கொலை செய்ய அவர்கள் வகை தேடுகிறார்கள். இந்த சம்பவத்திலேதான் இயேசு கிறிஸ்து தான் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர் என்பதை சொல்கிறார். ஜப ஆலயத்திலே ஓய்வு நாள் என்று அவர் நன்மை செய்கிறார். இங்கே கேள்வி எழும்புகிறது, இந்த இரண்டு சம்பவங்களிலேயும் அவர் ஓய்வு நாளை குறித்த கற்பனையை முறித்தாரா, மீறினாரா? சூமின கையுடைய ஒரு மனுஷனை குணமாக்கிய பொழுது அவர் ஓய்வு நாளை மீறினாரா? நிச்சயமாக இல்லை. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே அவர் வந்தார். ஆனால் இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? ஒரு விளக்கம் அவர் கொடுக்கிறார். தானே ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர், ஓய்வு நாள் அன்றும் நன்மை செய்வதே மிக முக்கியமானது என்று சொல்கிறார். பாருங்கள், மார்க்கெழுதின சுவிசேஷம் 2:23. பின்பு அவர் ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் கூட நடந்து போகையில் கதிர்களை கொய்ய தொடங்கினார்கள். இங்கே கதிர்களை என்று சொல்லப்பட்டிருப்பது ஆங்கில வேத புத்தகத்திலே சோளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை ஸ்போர்னிமா என்பது. இது கோதுமையாகவோ பார்லியாகவோ இருக்கலாம். சீஷர்கள் அதை கொய்து சாப்பிடுகிறார்கள். வேத பாரகரும் பரிசேயரும் ஓய்வு நாளிலே அவர்கள் கதிரை அறுப்பது போலவும் அதை அரைப்பது போலவும் அதற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். நியாயப்பிரமாணமானது ஜனங்கள் கதிரை கொய்வதற்கான அனுமதியை கொடுக்கிறது. உபாமம் 23:24-25 கவனியுங்கள். வாசிக்கிறேன், உபாமம் 23:24-25. நீ பிறனுடைய திராட்சை தோட்டத்தில் பிரவேசித்தால் உன் ஆசை தீர திராட்சை பழங்களை திருப்தியாக புசிக்கலாம். உன் கூடையிலே ஒன்றும் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. பிறனுடைய விளைச்சலில் பிரவேசித்தால் உன் கையினால் கதிர்களை கொய்யலாம். நீ அந்த விளைச்சலில் அரிவாளை இடலாகாது. உண்மையாகவே அவர்கள் நியாயப்பிரமாணத்தை தான் கை கொள்கிறார்கள். அவர்கள் அரிவாளை வைத்து அறுத்திருப்பார்கள் என்றால் அது தவறு. ஆனால் இந்த பரிசேயர்கள் சீஷர்களுடைய செயலுக்கு இவர்களே ஒரு விளக்கம் கொடுத்தார்கள். நியாயப்பிரமாணத்தை மீறுவது போல விளக்கம் கொடுத்தார்கள். சரி, மார்க் 2:24-25 பாருங்கள். பரிசேயர் அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை இவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், தாவீதுக்கு உண்டான ஆபத்தில் தானும் தன்னோடு இருந்தவர்களும் பசியாயிருந்த போது என்று வாசிக்கிறோம். அங்கே இவர்கள் ஓய்வு நாளை குறித்த கற்பனையை மீறவில்லை என்று இவர் வாக்குவாதம் செய்யவில்லை. இதை குறித்து வாக்குவாதம் செய்யவே அவர் விரும்பவில்லை. தாவீதின் வாழ்க்கையிலே அவர்களுக்கும் அரசனாயிருந்த அந்த தாவீதின் வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை சுட்டிக்காட்டுகிறார். அங்கே தெளிவாக மோசேயின் நியாயப்பிரமாணத்தை தாவீது மீறியிருந்தார். அதுவும் நீதியாக எண்ணப்படுகிறதாக சொல்கிறார். தேவன் கூலியம் செய்ய முயற்சிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கடினமான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நியாயப்பிரமாணத்தின் எழுத்துக்களை அழுத்தி சொல்லவில்லை. இது தாவீதின் வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒரு சம்பவம். இதை இயேசு கிறிஸ்து உதாரணமாக எடுத்துச் சொல்கிறார். கவனியங்கள், மார்க் 2:26-28. அவன் அபியத்தார் என்னும் பிரதான ஆசாரியன் காலத்தில் செய்ததை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தெய்வ சமூக தப்பங்களை தானும் புசித்து தன்னோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்றார். பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது, ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார் என்றார். அருமையானவர்களே, ஓய்வு நாளை குறித்த கொள்கையும் அதன் பொருளும் இதுதான். ஓய்வு நாளை குறித்த கற்பனையானது மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டதை ஒழிய ஓய்வு நாளுக்காக மனிதன் உண்டாக்கப்படவில்லை. மட்டுமல்ல, மற்றொரு சிறந்த கொள்கையை இங்கே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார். இந்த இரண்டு சத்தியங்களுமே மிக மிக முக்கியமானவை. அருமையானவர்களே, நாம் மனதிலே கொள்ள வேண்டியது, நாம் ஓய்வு நாளை பொறுத்தமட்டிலேயும் மோசேயின் கற்பனைகளுக்கு கீழே இல்லை. ஏனென்றால் இது தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இடையிலான உடன்படிக்கையின் ஒரு பகுதியாயிருக்கிறது. யாத்ராமம் 31:12-17 இதை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். இப்பொழுது நாம் மார்க்கு 3:16 வருகிறோம். ஓய்வு நாளை குறித்த அந்த தர்க்கம் அங்கே தொடருகிறதை நாம் கவனிக்கலாம். இது இயேசு கிறிஸ்துவுக்கும் சமய தலைவர்களுக்கும் இடையிலே இறுதியான ஒரு பிளவு ஏற்பட காரணமாயிருக்கிறது. இந்த அதிகாரத்தை நாம் பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து அநேகரை குணமாக்கினார். இது எல்லாவற்றையும் தனியாகவே அவர் எழுதியிருக்கலாம். இந்த அதிகாரத்திலே குறிப்பிட்ட சில காரியங்களை தெளிவாக நாம் பார்க்கும்படியாக மார்க் எழுதுகிறார். அநேகர் சுகமாக்கப்பட்டார்கள். அவர்களிலே ஒரு மனிதன்தான் இந்த சூம்பின கையுடையவன். இயேசு கிறிஸ்து எண்ணற்ற மனிதர்களை தனிப்பட்ட விதத்திலே சந்தித்து குணமாக்கியிருக்கிறார். சரி, பாருங்கள், மார்க் எழுதின சுவிசேஷம் 3:1-2. மறுபடியும் அவர் ஜப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். இதை வாசிக்கும்பொழுது நமக்குள்ளே ஒரு கேள்வி எழும்புகிறது இல்லையா? இந்த சூம்பின கையுடைய மனிதனை வேண்டுமென்றே அவர்கள் கொண்டு வந்து அங்கே உட்கார வைத்திருந்தார்களா இல்லையா? ஒருவேளை அவர்கள் அவ்வாறு செய்திருக்கலாம் என்றும் நாம் நம்பலாம். ஒரு சம்பவம் வெளியே ஓய்வு நாளிலே வயலிலே நடைபெற்றது. இது பொதுவான ஒரு இடமாயிருந்திருக்கிறது. இங்கே பார்ப்பது ஓய்வு நாளிலே ஜப ஆலயத்திலே பரிசுத்தமான ஒரு இடத்திலே நடக்கும் சம்பவம். இயேசு கிறிஸ்து எண்ணற்ற மக்களை குணமாக்கினார். இதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். வழியிலே அவனை வைத்திருப்பார்கள் என்றால் வரும் வழியிலேயே அவனை அவர் குணமாக்கியிருப்பார். ஆனால் அவர்கள் அங்கேயே ஜப ஆலயத்திற்குள்ளே அவனை கொண்டு வந்தது இயேசு கிறிஸ்துவுக்கு பெருமை சேர்க்கிறது. ஏனென்றால் அவர் மனதுருக்கம் உள்ளவர் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனாலும் அவர் ஓய்வு நாளை மீறினார் என்று சொல்வதை குறித்தே அவர்கள் அக்கறை உள்ளவர்களாயிருந்தார்கள். அந்த மனிதன் குணமாக்கப்படுவதை குறித்து அவர்களுக்கு அக்கறை இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நின்றவர்கள் ஏதாவது சின்ன காரணங்களைக் கொண்டு எப்படி அவர் மேலே பழி சுமத்தலாம் என்று காத்துக் கொண்டிருந்தார்கள். அதற்காக அவர்கள் அதிக நேரம் காத்திருக்க வேண்டியதில்லை. பாருங்கள் அங்கு என்ன நடக்கிறது. மார்க் 3:3, அப்பொழுது அவர் சூம்பின கையையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி. இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை செய்யப்போகிறார். விக்லீப் என்பவருடைய ஆங்கில மொழிபெயர்ப்பிலே எழுந்து மத்தியிலே வந்து நில் என்பதாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்து இந்த மனிதனை அழைத்து முன்னாலே வந்து எல்லாருக்கும் மத்தியிலே நிற்கும்படியாக சொல்கிறார். ஏனென்றால் அவர் ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்போகிறார். பாருங்கள் வசனம் 4, அவர்களை பார்த்து, ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். கவனித்தீர்களா? எந்த வேளையிலே பதில் சொன்னாலும் அவர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள். இதனாலே இப்பொழுது அவர்கள் அமைதியாயிருக்க தீர்மானித்து விட்டார்கள். வசனம் 5, அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையைப் போல சொஸ்தமாயிற்று. இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளை குறித்த அவர்களுடைய சடங்காச்சாரத்தை முறிக்கிறார். அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் இந்த ஓய்வு நாளை கொடுத்ததின் நோக்கத்தை குறித்து இவர் பேசுகிறார். ஏன் அவர்கள் அமைதியாய் இருந்தார்கள் என்றால், அவர்கள் என்ன சொன்னாலும் வார்த்தைகளிலே பிடிபட்டு விடுவார்கள் என்ற பயத்திலே அமைதியாயிருந்தார்கள். இங்கே கவனித்தீர்களா, இயேசு கிறிஸ்து அவருடைய இருதய கடினத்தின் நிமித்தம் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்க்கிறார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து கோபப்படுவார் என்பதையும் நாம் மனதிலே ஆழமாய் பதித்துக் கொள்ள வேண்டும். இந்த வசனத்திலே கோபத்துடனே என்ற வார்த்தைக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தையின் பொருள் என்னவென்றால், அந்த நேரத்திலே மட்டும் உண்டான கோபம். அடுத்ததாக விசனப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு கிரேக்க மொழியிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை தொடர்ச்சியாக அவருடைய விசனத்தை குறிக்கிறதா இருக்கிறது. எனவே இங்கே நாம் பார்ப்பது என்னவென்றால், ஒரு சில வினாடிகள் கோபத்துடனே அவர்களை பார்க்கிறார். இது மூடி வைக்கப்பட்ட கோபம் அல்ல, சில வினாடிகள் மட்டுமே இருந்த கோபம். அதே நேரத்திலே அவருடைய இருதய கடினத்தை குறித்து அவர் விசனப்படுகிறார். இது அவர் ஊழியத்திலே இருந்த காலமெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட ஒரு விசனம். அவருடைய இருதய கடினத்தை குறித்து அவர் வேதனையோடு தான் இருந்தார். இறுதியாக இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை குணமாக்கினார். அது ஒரு ஓய்வு நாளாய் இருந்தது. ஆனால் மனிதனுக்காக ஓய்வு நாள் உண்டாக்கப்படாததாலும், இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருப்பதனாலும் ஓய்வு நாளிலே அவர் அந்த மனிதனை குணமாக்கினார். 2 அதிகாரத்தின் இறுதி பகுதியையும் இந்த பகுதியையும் சேர்த்தே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இரண்டு நிகழ்ச்சிகளும் வேதபாரகர் பரிசேயருக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் இடையிலே ஒரு பிளவை தெளிவாக உண்டு பண்ணியது. சரி, மார்க்கெழுந்த சுவிசேஷம் 3:6 பாருங்கள். உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியரோட கூட ஆலோசனை பண்ணினார்கள். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை மரண ஆக்கினைக்கு தீர்ப்பதற்காக இதுதான் அவருடைய ஆரம்ப தீர்மானமாயிருக்கிறது. வசனங்கள் 7-8 வாசிக்கிறேன். இயேசு தம்முடைய சீஷர்களோட அவ்விடம் விட்டு கடலோரத்துக்கு போனார். கலிலேயாவிலும் யூதேயாவிலும் எருசலேமிலும் இதுமேயாவிலும் யோர்தானுக்கு அக்கறையிலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். அல்லாமலும் தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். கவனித்தீர்களா, இப்பொழுது வெவ்வேறு இடங்களிலிருந்து மக்கள் வந்து அவருக்கு பின் செல்கிறார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து கவனமாக ஒதுங்கிக் கொள்கிறார். ஏனென்றால் அவருடைய வேலை இன்னமும் வரவில்லை. ஆனால் வேறொரு சமயத்திலே இந்த எல்லா எதிர்ப்புகளின் மத்தியிலேயும் நேராக எருசலேமை நோக்கி அவர் புறப்பட்டு போகப் போகிறார். ஆனால் இப்பொழுது அவர் கடற்கரைக்கு போகிறார். ஜனங்கள் அவரை பின்பற்றி வருகிறார்கள். ஒரு வரைபடத்தை எடுத்து இந்த பெயர்களை எல்லாம் நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்றால் அந்த பகுதி முழுவதிலுமிருந்து மக்கள் வந்திருக்கிறார்கள். இவ்வாறு எல்லா இடங்களிலுமிருந்தும் ஜனங்கள் இயேசுவின் வார்த்தைகளை கேட்க வந்தார்கள். அருமையானவர்களே, இப்பொழுது அவர் மற்றொரு ஆபத்திலே இருக்கிறார். அந்த ஆபத்தானது அந்த யூத மத தலைவர்களிடத்திலிருந்து இல்லை, ஏனென்றால் அவர்கள் இப்பொழுது கூட்டத்திற்கு பயந்திருக்கிறார்கள். அவர் இந்த கூட்டத்திற்கு சேவை செய்வதிலேயே இருந்து விடுவதற்கான ஆபத்து அங்கே இருக்கிறது. இன்றைக்கும் பல வேளைகளிலே முக்கியமான செய்தியாளர்கள் கூட்டங்களுக்கு விலக்கி காக்கப்பட வேண்டியவர்களாயிருக்கிறார்கள். கவனியங்கள், இயேசு என்ன செய்கிறார்? வசனம் 9-10, அவர் அநேகரை சொஸ்தமாக்கினார், நோயாளிகள் எல்லாரும் அதை அறிந்து அவரை தொட வேண்டுமென்று அவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள். ஜனங்கள் திரளாயிருந்தபடியால் அவர்கள் தம்மை நெருக்காதபடிக்கு தமக்காக ஒரு படவை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். கவனித்தீர்களா? திரள் கூட்டம் அவரிடத்திலே நெருங்கி வந்தார்கள். அது அவருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலைதான். எல்லா பக்கங்களிலிருந்தும் அவரை நெருக்குகிறார்கள். அந்த வேளையிலேயும் அவர் அநேகரை சொஸ்தமாக்கினார் என்று வாசிக்கிறோம். எத்தனை பேர் என்று எண்ணிக்கை கொடுக்கப்படவில்லை. அநேகர் என்று சொல்லும்பொழுது நிச்சயமாய் எண்ணற்ற மக்களை அவர் குணமாக்கியிருக்கிறார். அருமையானவர்களே, இங்கே மக்களுடைய வாஞ்சையும் குறிப்பிடத்தக்கதாயிருக்கிறது. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கும் உலகத்திலே மனிதர்கள், குடும்பங்கள் தேவை நிறைந்ததாயிருக்கிறது. நாமும் அப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்களாகவே இருக்கிறோம். சரி, வசனங்கள் 11-12 வாசிக்கிறேன். மார்க் 3:11-12, அசுத்த ஆவிகளும் அவரை கண்டபோது அவர் முன்பாக விழுந்து, நீர் தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டன. தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, அங்கே அசுத்த ஆவிகள் அவரை அவர் யார் என்று சொல்லுகிறது. அவரை அது அடையாளம் கண்டுகொள்கிறது. அசுத்த ஆவி பிடித்த காரியத்தை குறித்து நாம் மேலும் ஒரு சமயத்திலே சற்று விவரமாக சிந்திப்போம். இன்று நாம் சாத்தான் வணக்கத்தை குறித்து அதிகமாக கேள்விப்படுகிறோம். ஆனால் எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த ஆவிகளின் சாட்சியை அவர் விரும்பவில்லை. இந்த பிசாசுகள் அவரை யார் என்று அறிக்கையிட்டன என்றாலும் அவர் அவைகளுடைய சாட்சியை விரும்பவில்லை. இப்பொழுது கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி குறிப்பாக 12 சீடர்களை தெரிந்தெடுப்பதை குறித்து பார்க்கிறோம். மார்க்க எழுதின சுவிசேஷம் 3:13 வசனத்தை பாருங்கள். பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். கவனித்தீர்களா? இங்கேதான் அவர் தமக்கான 12 சீடர்களையும் தேர்ந்தெடுக்கிறார். நாம் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, அவரே தேர்ந்தெடுப்பை செய்கிறார். இந்த சத்தியத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவே மற்றொரு இடத்திலேயும் சொல்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். யோவான் 15:16 வசனம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக் கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அருமையானவர்களே, இது ஏதோ தொடர்பற்ற ஒரு வசனம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்தான் அவர்களை தெரிந்தெடுத்தாரே ஒழிய அவர்கள் அவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளவில்லை. அவர்களை குறித்த பொறுப்பு அவரிடத்திலேதான் இருந்தது. அருமையான சகோதரனை சகோதரியே, இது உண்மையாகவே மிகவும் ஆறுதல் தரும் ஒரு சத்தியமாயிருக்கிறது. கர்த்தர் உங்களை ரட்சித்தார், உங்களிலே ஒரு நற்கிரியையை தொடங்கினார். அவர் உங்களோடு கூட இருக்கப் போகிறார். உங்களை முற்றுமுடிய அவர் ரட்சிக்கப் போகிறார். அதுதான் இதன் பொருள். அவ்வாறு இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுப்பு செய்தபொழுது அவர்களும் அதற்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று வாசித்தோம். பாருங்கள், வசனங்கள் 14-15, அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடே கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அருமையானவர்களே, தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்த இறுதி அழைப்பு இது. இங்கேதான் அவர்கள் அப்போஸ்தலராகிறார்கள். அவருக்கென்று கொடுக்கப்பட்ட பணியிலே அவர்கள் இப்பொழுது அனுப்பப்படுகிறார்கள். அவருக்காக அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் ஊழியத்திற்கு செல்லும்பொழுது அவர் அவர்களோட செல்லவில்லை. இதை குறித்து மார்க் விவரமாக இங்கே எழுதவில்லை. ஆனால் மத்திய எழுதின சுவிசேஷம் 10 5-42 வரை அந்த குறிப்பிட்ட நேரத்திலே எவ்வாறு அவர் அவர்களை அனுப்பினார் என்பதை குறித்த விவரங்களை நாம் வாசிக்கலாம். மார்க் 3:16-19 வரை இந்த அப்போஸ்தலருடைய பெயர் பட்டியலை நாம் பார்க்கிறோம். இந்த 12 பேருடைய பெயரையும் நான் வாசிக்க விரும்புகிறேன். சீமோன் பேதுரு. அப்போஸ்தலர்கள் வரிசையிலே எல்லா நேரங்களிலேயும் இவர் முதன்மையாக சொல்லப்படுகிறார். 2 சபேதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு. 3 யோவான், அதுதான் யாக்கோபுவின் சகோதரன். 4 சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா. 5 பிலிப்பு. 6 பர்த்தரமேயு. இந்த பர்த்தரமேயுதான் நத்தானியல் என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறார். 7 மத்தேயு. 8 தோமா. 9 அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு. 10 ததேயு. இவர் லெபேயு என்றும் யூதா என்றும் அழைக்கப்படுகிறார். 11 சீஷன் சீமோன். இவனை கானானியனாகிய சீமோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இறுதியாக யூதாஸ் காரியோத்து. தொடர்ந்து மார்க் 3:20-21 பாருங்கள். பின்பு வீட்டுக்கு போனார்கள். அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கும் சமயமில்லாதபடிக்கு அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வந்தார்கள். அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மதி மயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்துக் கொள்ளும்படி வந்தார்கள். அருமையானவர்களே, மார்க் இயேசு கிறிஸ்து எவ்வளவு பணி நிறைந்தவராய் இருந்தார் என்பதை நமக்கு தெளிவாக காட்டியிருக்கிறார். இதனால் அவருடைய இனத்தார் என்ன செய்தார்கள், இதையும் இங்கே வாசிக்கிறோம். இந்த உலக பிரகாரமான காரியத்திலேயும் சிறந்த ஒரு காரியத்திற்காக மனிதன் தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது அவன் பாராட்டை பெறுகிறான். ஒரு இசைக்கலைஞனாகவோ, ஒரு விளையாட்டு வீரனாகவோ, ஒரு நல்ல வியாபாரியாகவோ, ஒரு ஓவியனாகவோ, ஒரு அரசியல்வாதியாகவோ அவனுடைய பணிக்காக தன்னுடைய நேரத்தை எல்லாம் கொடுக்கும் பொழுது அதை குறித்து மக்கள் புகழ்கிறார்கள், பாராட்டுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பணிக்காக ஒரு மனிதன் தன்னை பரிபூரணமாய் அர்ப்பணிக்கும் பொழுது அவன் மதிமயங்கி இருக்கிறான் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கும் கூட இது எவ்வளவு உண்மையாயிருக்கிறது இல்லையா? சில பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் கர்த்தரை அறியாமல் இருக்கும் பொழுது எல்லா ஊழியக்காரர்களிடத்திலேயும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படியாக சொல்கிறார்கள். ஆனால் அந்த வாலிப சகோதரனோ சகோதரியோ மனம் திரும்பி ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, அதிகமாக உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, ஜப ஐக்கியங்களிலே பங்கு பெற செல்லும் பொழுது, இவனுக்கு என்ன ஆனது என்று சொல்லி கேட்கிறார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற கருமையான சகோதரனை சகோதரியே, இன்று நாம் சிந்தித்த காரியங்களை ஒருமுறை மனதிலே கொண்டு வருவோமா? ஓய்வு நாளிலே நன்மை செய்வது கர்த்தருக்கு பிரியமானதே. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை மனதிலே வைத்து அவருக்குள்ளே நம்மை திடப்படுத்திக் கொள்வோமாக. குறிப்பாக அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் அவரை குறித்து பிரசித்தம் பண்ண அவர் எதிர்பார்க்கிறார். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரே நம்மை தெரிந்து கொண்டார். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்மிலே நற்கிரியையை தொடங்கினவர் அவருடைய நாள் பரியந்தம் அதை முடிய நடத்துவார். எனவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். உங்கள் பணிகளிலே, உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அவரே உங்களை முற்று முடிய உங்களை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு தொடர்ந்து அவரை பின் செல்லுங்கள்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:10. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:10.